ಕಾರಣಮಯ್ಯಾ ದೇವನೇ, ಸರ್ವವಲ್ಲ ದೇವನೇ, ಶರಣಮಯ್ಯಾ ದೇವನೇ, ಸರ್ವವಲ್ಲ ದೇವನೇ.
ಪಾಪಂ ತೀರ ಜೀವನ್ ಬಿಟ್ಟ
வேத ஆராய்ச்சி நேயர்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம்.
பிதாவே நீரெந்தன் தந்தை, இயேசுவே நீரெந்தன் ராஜக ஆவியே, என் தேற்ற வாழனே அறிவே என் ஆத்துமாவில்.
எங்களை மிக அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நாளின் காலை வேளைக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ராஜாவுமை ஸ்தோத்தரிக்கிறோம். கடந்த மாதம் முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்மணி போல பாதுகாத்தீர். ஆபத்துகள், விபத்துகள், நாசமோசங்களிலே நீர் அற்புதமாய் ஆச்சரியமாய் எங்களை காத்து கொடுத்த ஜீவன் சுகம் பலனுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, கடந்த மாதத்திலே எங்களுடைய குடும்பத்தின் பிள்ளைகள் எழுதிய தேர்வுகளிலே நீர் அவர்களுக்கு உதவி செய்தீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். படிக்கும் பொழுது தேவையான ஞானத்தை கொடுத்தீர், ஞாபக சக்தியை கொடுத்தீர். தேர்வை எழுதும் பொழுது நீர் ஏற்ற பதில்களை நினைவிலே கொண்டு வந்து சிறந்த முறையிலே தேர்வை எழுதி முடிக்க கர்த்தர் உதவி செய்தீர் ஐயா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இப்பொழுதும் இந்த ஆண்டிலே நாங்கள் புதிய ஒரு மாதத்திற்குள்ளே கடந்து வர கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீர், கிருபை செய்திருக்கிறீர். உமை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, உமை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இன்றைக்கும் தொழிலாளர் தினம் கொண்டாடப்படுகிறதை கர்த்தர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, பற்பலவிதமான தொழிலகங்களிலே பணி செய்கிற ஒவ்வொரு தனி நபர்களுக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொழில் அதிபர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை நம்பி கொடுத்திருக்கிற தொழிலாளர்களை அவர்கள் நேசிக்க வேண்டிய விதமாய் நேசிக்கவும், அவர்களுக்காக செய்ய வேண்டிய நன்மைகளை ஏற்ற விதத்திலே உண்மையான அன்போடு கூட செயல்படுத்தவும் கர்த்தர் துணை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு தொழிலாளர்களும் செய்யும் பணிக்கு ஏற்ற ஊதியத்தை கொடுக்கக்கூடிய நல்ல மனதை கர்த்தர் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தொழிலகங்களிலேயும் தொழிலாளர்களுக்கும் தொழில் அதிபதிகளுக்கும் இடையிலே நல்ல ஒரு உறவை கர்த்தர் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு தொழிலகங்களிலே பணி செய்கிறவர்களும் உண்மையான அக்கறையோடு, கரிசனையோடு ஒரு பெரிய ஒரு பணியிலே கர்த்தர் தனக்கும் ஒரு பங்கு கொடுத்திருக்கிறார் என்ற ஒரு பெருந்தன்மையோடு அந்த பணியை சிறந்த முறையிலே செய்து முடிக்க நீர் துணை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். பேருந்து தொழிற்சாலைகளிலே வேலை செய்கிறவர்கள் உண்டு, மின் இயந்திர தொழிற்சாலைகளிலே பணி செய்கிறவர்கள் உண்டு. அன்பரே, ஆபத்துகள், விபத்துகள் ஏற்படக்கூடிய கடினமான சூழ்நிலைகளிலே பணி செய்கிறவர்கள் உண்டு. ஒவ்வொருவருக்கும் தேவையான பாதுகாவலை கர்த்தர் தாரும். ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நிமிடமும் மிக கவனத்தோடு தங்கள் பணிகளை செய்ய நீர் அவர்களுக்கு துணை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இரவெல்லாம் விழித்தெறிந்து வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் உண்டையா, அப்படிப்பட்டவர்களுக்கு அதற்கேற்ற கிருபையையும் சரீர பலனையும் கர்த்தர் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தங்கள் பிள்ளைகளின் உணவிற்காக, பிள்ளைகளுடைய படிப்பிற்காக மிக கடினமாக உழைக்கும் தொழிலாளர்களையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். சுமை சுமந்து பற்பலமான பாடுகளின் மத்தியிலே சரீரத்தை வருத்தி அவர்கள் செய்யும் பணிகளிலே கர்த்தர் அவர்களுக்கு துணையாயிருந்து ஏற்ற பலனையும் சத்துவத்தையும் தந்து அவர்கள் கடினமாய் உழைப்பதற்கு ஏற்ற ஊதியத்தை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னமும் வெயிலிலே வேலை செய்கிற தொழிலாளர்கள் உண்டாண்டவரே, சரீரங்கள் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலையிலே இருந்து வேலை செய்யும் தொழிலாளர்களையும் நாங்கள் நினைக்கிறோம். அப்படிப்பட்ட ஒவ்வொருவருக்கும் தேவையான பாதுகாவலை தாரும். சரீரம் பாதிக்கப்படாதபடி, ஆபத்துகள் விபத்துகள் ஏற்படாதபடி கர்த்தர் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, உண்மையோடும் ஒத்துமொத்தோடும் பணி செய்யும் ஒவ்வொருவருக்கும் அதற்கேற்ற ஆசீர்வாதங்களை கர்த்தர் கட்டளையிடுவீர் என்று நம்பி உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் கொடுக்கிற ஊதியத்தை குடும்பத்தின் தேவையான செலவுகளுக்கு ஞானமாய் பயன்படுத்தக்கூடிய அறிவை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கடினமாய் உழைத்தும் கிடைக்கிற ஊதியத்தை தீமையான வழிகளே செலவு செய்கிற தொழிலாளர்களை நாங்கள் நினைக்கிறோம் அப்பா. குடும்பத்திற்கு கொண்டு போய் கொடுக்க வேண்டிய ஊதியத்தை கொடாமல் தவறான வழிகளிலே தங்களுடைய பணத்தை செலவு செய்கிற ஊழியர்களை தட்டி எழுப்பி உண்மையான அக்கறையும் அன்பையும் குடும்பத்தை குறித்த பொறுப்புணர்வையும் கர்த்தர் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த தொழிலாளர் தினத்திலே அவர்கள் அப்படிப்பட்ட நல்ல தீர்மானங்களை எடுக்கத்தக்கதான கிருபையை தாரும். அங்காங்கே நடைபெறுகிற வைபவங்களிலே தொழிலாளர்களுக்கு ஏற்ற ஆலோசனைகள் கொடுக்கப்பட அவருடைய நல்வாழ்வுக்கு ஏற்ற வார்த்தைகள் சொல்லப்பட கர்த்தர் வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தொழிலாளர்களின் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே அவர்களுக்கு ஏற்ற கல்வி ஞானத்தை தாரும். வாழ்க்கையிலே ஒவ்வொருவருக்கும் நீர் வைத்திருக்கிற மேலான திட்டங்களை அவர்கள் எட்டி பிடிக்கத்தக்கதாக எடுக்கிற முயற்சிகள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தொழிலாளர்களுடைய மனைவிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரும் பொறுப்போடு கவனத்தோடு அன்போடு அக்கறையோடு குடும்பத்தை அவர்கள் சரியான பாதையிலே நடத்த உதவி செய்தலும், கணவர் தொழிலுக்கு சென்றிருக்கும் பொழுது தூரமான இடங்களுக்கு சென்றிருக்கும் பொழுது கர்த்தர் அவர்களுக்கு துணையாயிருந்து அவர்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எல்லா தீமைகளுக்கும் பாவங்களுக்கும் ஆபத்துகளுக்கும் விபத்துகளுக்கும் நாச மோசங்களுக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும். அவர்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை உண்மையும் உத்தமமாய் கொடுக்கவும், பிள்ளைகள் சிறந்த வழியிலே நடப்பதற்கு எடுக்க வேண்டிய முயற்சிகளை எடுக்கவும் கர்த்தரை அவர்களுக்கு துணை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னமும் படித்து முடித்துவிட்டு வேலைக்காக காத்திருக்கிறவர்களுக்காக இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களுக்கு ஏற்ற வேலையை சீக்கிரமாய் கொடுத்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பற்பலமான தொழில் செய்கிறவர்கள் தங்கள் பெற்றோரை அன்போடும் அக்கறையோடும் தங்கள் வீடுகளிலே வைத்து பராமரித்து வருவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமை துதிக்கிறோம், உமை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்படிப்பட்ட சகோதரர்களை சகோதரிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. பெரியவர்களும் உற்சாகத்தோடும் சந்தோஷத்தோடும் பிள்ளைகளுடைய அன்பில் ஐக்கியத்திலே தொடர்ந்து நிலைத்திருக்க காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். பெற்றோர் பிள்ளைகள் உறவிலே நல்ல உறவை, அன்பின் உறவை ஒவ்வொரு குடும்பங்களிலும் தேவரீர் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலேயும் எல்லா விதமான மாற்றுத்தர நாளிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்டவர்களுக்கும் நீர் பல இடங்களிலே கொடுத்திருக்கிற நல்ல வேலை வாய்ப்புகளுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த வாரத்திலேயும் இந்த நாளிலேயும் தங்கள் பிறந்த நாட்களையும் தங்கள் திருமண நாட்களையும் நினைவு கூறுகிற ஒவ்வொருவரையும் கர்த்த பேர் பேராய் ஆசீர்வதித்தலும், அவர்கள் துவங்குகிற புதிய ஆண்டு புதிய நன்மைகளையும் கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளும் ஆண்டாயிருக்கட்டும். உம்மை அறிகிற அறிவிலே வளர, உம்மை நேசிக்கிற அன்பிலே பெருக நீரே அவர்களுக்கு துணை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இன்று முதல் பல இடங்களிலே துவங்குகிற விடுமுறை வேதாம பள்ளிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசிரியர்களையும் பிள்ளைகளையும் பொறுப்பானவர்கள் அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதித்தரலும். ஒவ்வொரு நாளும் ஒழுங்காய் இந்த விடுமுறை வேதாம பள்ளியிலே வந்தவர்கள் கலந்து கொள்ளவும் கற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியங்களை ஏற்றவதமாய் கற்றுக்கொள்ளும். கர்த்தர் துணை செய்வீராக. தொடர்ந்து 10 நாட்களும் உம்முடைய நாம மகிமைக்காக வேதத்தை கற்றுக்கொள்ள வேண்டியபடி கற்றுக்கொண்டு வாழ்க்கைக்கு ஏற்ப அதை செயல்படுத்த கர்த்தர்வர்களுக்கு துணை செய்வீராக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.
உழவ தொழிலாளர் வீரராசிரியர் அவர்களின் வாழ்வு அனைவரின் வாழ்வு சிறப்பும் செழிப்பும் கண்களால் காண்போம். வாழ்க வாழ்க பாரத தேசம், வாழ்க வாழ்க பாரத தேசம், வாழ்க வாழ்க பாரத தேசம், வாழ்க வாழ்க பாரத தேசம்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்நாட்களிலே மீகா தீர்க்க தரிசன புத்தகத்தை நாம் கற்று வருகிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே இறுதியாக மீகா 2:1 வசனத்தை சிந்தித்தோம். ஒருமுறை கூட அந்த வசனத்தை வாசிக்கிறேன். அக்கிரமத்தை யோசித்து தங்கள் படுக்கைகளின் மேல் பொல்லாப்பு செய்ய எத்தனம் பண்ணி தங்கள் கையில் வல்லமை இருக்கிறபடியினால் விடியற்காலமாகிறபோது அதை நடப்பித்து. இங்கே இஸ்ரவேல் ஜனங்களின் பாவமான வாழ்க்கை சுட்டிக்காட்டப்படுகிறது. தேவன் ஏன் நியாயம் தீர்க்கப் போகிறார் என்பதற்கான விளக்கத்தை இங்கே கொடுக்கிறார். வசனம் 2 பாருங்கள். வயல்களை இச்சித்து பறித்துக்கொண்டு வீடுகளை இச்சித்து எடுத்துக்கொண்டு புருஷனையும் அவன் வீட்டையும் மனுஷனையும் அவன் சுதந்திரத்தையும் ஒடுக்குகிறவர்களுக்கு ஐயோ. இங்கே வயல்களை இச்சித்து பறித்துக் கொண்டு என்று சொல்லப்படுவதற்கு ஒன்று ராஜாக்கள் 21 அதிகாரத்திலே ஒரு சிறந்த எடுத்துக்காட்டை நாம் பார்க்கிறோம். ஆகாப் ஏசவேல் அரண்மனையிலே நடைபெற்ற சம்பவம் தான் அது. ஆகாப் ராஜா நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை மிகவும் விரும்பினான். அழிவை விரும்பும் ஒரு மனிதனைப் போல இவன் அந்த தோட்டத்தை பெற விரும்பினான். ஆனால் அதற்காக அவன் செயலிலே இறங்கவில்லை. இருந்தபோதிலும் ஆகாபின் மனைவியான ஏசபேல் செயலிலே நம்பிக்கை உடையவள். அவள் ஒரு தீமையான மனுஷி. அவள் நாபோத்தை கொல்வதின் மூலமாக அந்த திராட்சை தோட்டத்தை பெற முனைந்தாள். இன்றும் பதவிகளிலே இருக்கிறவர்கள், முக்கியமான தலைவர்கள் என்ன செய்கிறார்களோ அதைத்தான் கீழே உள்ளவர்களும் செய்வார்கள். இங்கே செல்வந்தர்கள் தங்கள் இச்சித்த வயல்களை தங்கள் கைகளிலே இருக்கும் செல்வத்தையும் வல்லமையையும் கொண்டு பறித்துக் கொள்வதை நாம் வாசிக்கிறோம். இன்றைய நாட்களிலேயும் இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மை சுற்றிலும் பார்க்கிறோம். எளியவர்கள் வலியவர்களால் ஒடுக்கப்படுகிறார்கள். அவர்களுடைய உரிமைகள், செல்வங்கள், நிலங்கள் அநேக வேளைகளிலே பிடுங்கப்படுகிறது. மீகாவின் நாட்களிலே மட்டுமல்ல, இன்றும் உலகமெங்கும் இப்படிப்பட்ட வலியவர்களின் செயல்பாட்டை நாம் பார்க்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் வலிமையை கொடுத்திருப்பார் என்றால் நமக்கு கீழே இருக்கிறவர்கள், பலவீனமானவர்களை நாம் இவ்வாறு செயல்படுத்தக்கூடாது. அவர்கள் மேலே அன்பும் கரிசனையும் உள்ளவர்களாய் வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். மனிதர்களுடைய மனநிலையை பார்க்கும்பொழுது அவர்கள் மேலும் மேலும் செல்வந்தர்களாக ஆக வேண்டும் என்றுதான் விரும்புகிறார்கள். எவரும் எனக்கு இத்தனை கோடி ரூபாய் சம்பாதித்த பிறகு வேறு பணம் தேவையில்லை என்று சொன்னதில்லை. 100 கோடி ரூபாய் சம்பாதித்த பிறகும் கூட தொடர்ந்து சம்பாதித்துக் கொண்டேதான் இருக்கிறார்கள். 100 கோடி ரூபாய் இருந்தாலே ஒரு மனிதன் தான் விரும்பின எல்லாவற்றையும் முழுமையாக பெற்றுவிட முடியும் என்று நினைக்கிறேன். ஆனாலும் அந்த மனிதன் அத்தோடு நிறுத்துவதில்லை. இன்னமும் மேலும் மேலும் பெற்றுக்கொள்ள விரும்புகிறான். எளியவர்களை ஒடுக்குகிறான். அடுத்தவன் நிலத்தை பறிக்கிறான். 1 கோடி பெற்றவன் மற்றொரு கோடியை சம்பாதிக்க விரும்புகிறான். இவ்வாறு செல்வம் பெருக பெருக அவனால் உண்ண முடிவதில்லை, தூங்க முடிவதில்லை, அதிகம் குடிக்க ஆரம்பிக்கிறான், அதிகமாக பாவத்திலே விழுகிறான். இதையே செல்வ பெருக்கினால் அவன் பெறவும் செய்யவும் முடியும். பணக்காரன் இன்னும் பணக்காரனாகிறான். ஏழை இன்னமும் ஏழையாகிக் கொண்டே செல்கிறான். மீகா இந்த ஒரு சூழ்நிலையை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிற நிலைமையிலே நாம் யாரையாவது எளியவர்கள் என்று சொல்லி கடினமாக நடத்துகிறோமா? அல்லது நமக்கு ஒரு பொருள் வேண்டும் என்பதற்காக எளியவர்களை வஞ்சித்து அவர்களை தாக்கி அவர்களுக்கு கஷ்டத்தை கொடுத்து பறித்துக் கொள்ள முயற்சிக்கிறோமா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். ஒருவேளை நேரடியாக நாம் ஈடுபடாவிட்டாலும் மறைமுகமாக அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறோமா என்பதையும் எண்ணி பார்க்க வேண்டும். தேவன் எளியவர்களை நேசிக்கிறார். அவர்களை குறித்து அக்கறை உள்ளவராயிருக்கிறார். அப்படிப்பட்டவர்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார். இங்கே இந்த தீமையான மனிதர்கள் வீடுகளையும் வயல்களையும் இச்சித்து அதை வலுக்கட்டாயமாக பறித்துக் கொள்கிறார்கள் என்று பார்க்கிறோம். தேவன் இஸ்ரவேல் மக்களுக்கு வாக்குத்தத்த பூமியை கொடுத்தது மட்டுமல்ல, அவர்களை அங்கே குடியிருக்க செய்து ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் அந்த தேசத்தை பிரித்துக் கொடுத்தார் என்றும் பார்க்கிறோம். மேலும் ஒவ்வொரு கோத்திரத்திலும் உள்ள ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் நிலத்தை பிரித்துக் கொடுத்து அதை அவனுக்கு சுதந்திரமாக கொடுத்தார். பின்னர் தேவன் இவர்களை இந்த நிலத்தை இழந்து விடாதபடிக்கு சில பிரமாணங்களை கொடுத்தார். ஒவ்வொரு யூபிலி வருஷம் வரும்பொழுதும் இந்த நில அடமானம் ரத்தாகிவிடும். ஆகவே அந்த நிலத்திற்கு சொந்தக்காரருக்கு அந்த நிலம் முழுவதையும் திரும்ப கொடுத்துவிட வேண்டும். இருந்த போதிலும் இந்த யூபிலி வருஷம் 50 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் வரும். யூபிலி வருஷம் சென்ற மறு ஆண்டே ஒருவர் தன் நிலத்தை இழந்துவிட்டால் பின்னர் 48 ஆண்டுகள் கழித்துத்தான் அதை மீட்க முடியும். அவ்வளவு நீண்ட காலம் காத்திருக்க வேண்டும். தேவன் ஏழைகளை பாதுகாப்பதற்காக பிரமாணங்களை கொடுக்கும்பொழுது செல்வந்தர்கள் அதிலே சில வழிகளைக் கண்டு இன்னமும் ஏழைகளை ஒடுக்க முயற்சித்தார்கள். இருந்தபோதிலும் வேதம் முழுவதிலேயும் தேவன் ஏழைகள் பக்கமாகவே இருப்பதை நாம் நன்றாக பார்க்க முடியும். அவர் ஏழைகளின் நியாயத்தை விசாரிக்கிறவர். ஆபிரகாம் லிங்கன் அவர்கள் சொன்னது போல தேவன் ஏழைகளை நேசிக்கிறவராகத்தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர் அநேகமானவர்களை அவ்வாறு வைத்திருக்கிறார். நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவும் இந்த பூமியிலே வறுமையை அனுபவித்திருக்கிறார். மீகா 2:3 பாருங்கள். ஆகையால் கர்த்தர், நான் இந்த வம்சத்தாருக்கு விரோதமாய் தீமையை வருவிக்க நினைக்கிறேன், அதில் நின்று நீங்கள் கழுத்தை நீக்க மாட்டீர்கள், நீங்கள் மேட்டிமையாய் நடப்பதில்லை, அது தீமையான காலம். இங்கே ஒரு ஆர்வம் தரக்கூடிய வசனமாய் இது இருக்கிறது. தேவன் முன்பு என்ன சொன்னார்? நீங்கள் படுக்கையிலே உட்கார்ந்து தீமையை திட்டமிடுகிறதுனால் நான் உங்களை கண்டனம் பண்ணுவேன் என்றார். இப்பொழுது சொல்கிறார், நான் உங்களுக்கு விரோதமாக தீமை செய்ய திட்டமிடுகிறேன் என்று சொல்கிறார். இதன் மூலமாக தேவன் என்ன சொல்ல விரும்புகிறார்? தேவன் தீமையானதை செய்யப் போகிறாரா? இல்லை பிரியமானவர்களே, தேவன் தீமை செய்கிறவர்களை தண்டிக்க நோக்கமுடையவராயிருக்கிறார். இது நீதியானதுதான், ஆனால் அவர்கள் பார்வையிலே இது தீமையானதே. ஏனென்றால் அவர்கள் இதை விரும்புகிறதில்லை. ஆகவே அவர்கள் இதை தீமை என்றே அழைப்பார்கள். இன்று அநேக தேவனுடைய பிள்ளைகள் கூட தேவன் தங்கள் வாழ்க்கையிலே அனுமதிக்கும் சில காரியத்திற்காக தேவனை கண்டனம் பண்ணுகிறார்கள். அதாவது தேவன் தங்கள் வாழ்க்கையிலே தீமை செய்துவிட்டதாக இவர்கள் சொல்வார்கள். ஆம், தேவன் அவர்களை சில வேளைகளிலே தண்டிக்கிறார். அவர்கள் பாவத்தில் நிலைத்திருக்கும் பொழுது அவர்களை பாவத்திலிருந்து தடுத்து நிறுத்துவதற்காக நியாய தீர்ப்பின் மூலம் தண்டனையின் மூலம் அதை செய்கிறார். ஏன் ஆண்டவர் இதை செய்கிறார்? அவர்கள் மேலே உள்ள அன்பினாலே தான் இதை செய்கிறார். அவர்கள் நித்தியமான அழிவிற்கு சென்றுவிடக்கூடாது. பாவத்தை உணர்ந்து அவர்கள் மனம் திரும்பி தன்னோடு கூட என்றென்றும் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் பாவத்தை தண்டிக்கிறார். ஆனால் அவர்களுடைய பார்வையிலே இது தீமையாக தெரிகிறது. தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, நான் உங்களுக்கு தீமை செய்ய திட்டமிடுகிறேன், அதிலிருந்து உங்கள் கழுத்துக்களை நீங்கள் அகற்ற முடியாது என்று சொல்கிறார். தேவன் அவருடைய கழுத்தை சுற்றிலும் அடிமைத்தனம் என்ற சங்கிலியை போட நினைத்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் அசீரியாவிற்கு நேராக சிறைப்பிடித்து செல்லப்பட்டார்கள். இந்த அசீரியா அப்பொழுது வல்லரசாக இருந்தது. மேலும் நீங்கள் மேட்டிமையாய் நடப்பதில்லை, அது தீமையான காலம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் எவ்வளவு பெருமையாக அகந்தையுடன் காணப்பட்டார்கள் தெரியுமா? இன்றும் உலகத்தில் உள்ள அநேக நாடுகள் இவ்வாறுதான் காணப்படுகின்றன. ஆகவே சில வளர்ந்துவிட்ட நாடுகளிலே உள்ளவர்களை மற்ற தேசத்தார் நேசிப்பதில்லை. காரணம், அவர்கள் மிகவும் பெருமையுடன் அகந்தையுடன் காணப்படுகிறார்கள். மீகா 2:4 பாருங்கள். அந்நாளில் உங்கள் பேரில் ஒப்பு சொல்லி நாம் முற்றிலும் பாழானோம், நமது ஜனத்தின் சுதந்திரத்தை மாற்றி போட்டார், என்னமாய் அதை என்னை விட்டு நீக்கி போட்டார், நமது வயல்களை பிடுங்கி பகிர்ந்து கொடுத்தாரே என்று துயரமான புலம்பலாய் புலம்புவார்கள். அவர்களுக்கு பெரிய குழப்பம் வரப்போகிறது. மேலும் அவர்கள் ஒப்பு சொல்லி, அதாவது துயரமான புலம்பல் பாடுவார்கள். இது எபிரேய மொழியிலே மிகவும் வினோதமான முறையிலே சொல்லப்பட்டுள்ளது. மீகா சொல்லுவதின் காரியத்தை அப்படியே மொழிபெயர்ப்பது என்பது கடினமான காரியம்தான். அவர்களுக்கு நம்பிக்கை அற்றுப்போன நிலைமையே காணப்படும். அக்கிரமத்தை யோசித்து மற்றவர்களுக்கு தீமை செய்தவர்களுக்கு தேவன் தீமையை வரப்பண்ணுவதால் இந்த புலம்பல் உண்டாகும். இங்கே அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? நாம் முற்றிலும் பாழானோம் என்று சொல்வார்கள். மற்றவர்களை ஒடுக்குகிறவர்களுக்கு இந்த நிலைதான் வரும். பிரியமானவர்களே, இந்நாட்களிலும் கூட பொறுப்பில் இருக்கிறவர்களும் செல்வம் படைத்தவர்களும் எளியவர்களை குறித்து ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டும். ஏனென்றால் தேவன் அவர்கள் மேல் பிரியமாயிருக்கிறார். மீகா 2:5 வாருங்கள். கர்த்தரின் சபையில் சுதந்திர வீதங்களை அளந்து கொடுக்கிறவர்கள் உனக்கு இல்லாதிருப்பார்கள். இதற்கு அநேக விளக்கங்களை சொல்வார்கள். இந்த இடத்திலே தேவனுக்குரிய ஆராதனை அற்றுப்போகும் என்பதே இதற்குள்ள சரியான விளக்கமாகும் என்று நான் நினைக்கிறேன். அடுத்த வசனம், தீர்க்க தரிசனம் சொல்லாதிருப்பீர்களாக என்கிறார்கள். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். இந்த பிரகாரமாய் அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லாவிட்டால் நிந்தை நீங்காதே. இந்நாட்களிலே தேவன் தீர்க்க தரிசனத்தின் ஆவியை கட்டுப்படுத்தி வைத்திருந்தார் என்று சொல்லலாம். ஏனென்றால் மக்கள் தேவனுடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கவில்லை. ஆகவே அங்கே தேவனுடைய வார்த்தை கிடைக்காத பஞ்சம் ஏற்பட்டது. அது மட்டுமல்ல, அவருடைய கிரியைகள் இவைகள்தானா? தானும் கூட அவர்களுக்கு தீமை வருவிக்க திட்டமிடுகிறதாக தேவன் அவர்களுக்கு சொன்னார். அதாவது அவர்கள் தீமை என்று சொல்கிற காரியங்களை தேவன் அவர்களுக்கு நியாய தீர்ப்பாக கொண்டு வந்தார். தேவன் அவர்களை சரி செய்யவே இதை அனுமதித்தார். ஆனால் அவர்கள் தீமை என்று அழைத்தார்கள். வசனம் 7 பாருங்கள், யாக்கோபு வம்சம் என்று பெயர் பெற்றவர்களே, கர்த்தரின் ஆவி குறுகியிருக்கிறதோ? அவருடைய கிரியைகள் இவைகள்தானோ? செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ? இந்த செய்தி மிகவும் கடுமையானதாக இருந்த போதிலும் தேவனுடைய மக்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள். அவர்கள் அதற்கு கீழ்ப்படிவார்கள். பிரியமானவர்களே, இது சங்கீதம் 23 போலவோ யோவான் எழுதின சுவிசேஷம் 14 போலவோ இனிமையான ஒரு பகுதி அல்ல. இருந்த போதிலும் தேவன் மிகவும் பிரபல்யமான முறையிலேயே இதை சொல்கிறார். நாம் இதை தவறு விட்டுவிடக்கூடாது என்பதற்காக பின்னால் உள்ள அதிகாரங்களிலே சொல்லாமல் 2 அதிகாரத்திலேயே இவற்றை சொல்லிவிடுகிறார். இப்பொழுது மீகா 2 அதிகாரம் 8 வசனத்தை பார்ப்போம். என் ஜனங்கள் பூர்வம் முதல் சத்துருவை போல் எழுமினார்கள். யுத்தத்திலிருந்து திரும்பி வந்து வழியில் அஞ்சாமல் கடந்து போகிறவர்களுடைய மேலங்கியையும் வஸ்திரத்தையும் உரிந்து கொண்டீர்கள். அவர்கள் தேவனுடைய ஜனங்களாக இருந்தும் அவருடைய எதிராளிகளாக மாறிப்போனார்கள் என்று தேவன் சொல்கிறார். அவர்கள் ஏழைகளை நடத்துகின்ற விதம் அதற்குரிய சான்றுகளிலே ஒன்று என்றும் சொல்கிறார். தேவன் எப்பொழுதுமே ஏழைகளின் நியாயத்தை வலியுறுத்தி கூறுகிறவர். அவருடைய குற்றச்சாட்டு இதுதான், நீங்கள் அவர்களுடைய மேலங்கியையும் வஸ்திரத்தையும் உரிந்து கொண்டீர்கள் என்று சொல்கிறார். அந்த மனிதன் வஸ்திரத்தை தான் படுக்கையாக பயன்படுத்தி அதிலே ஓய்வெடுப்பான், அதையும் அவர்கள் எடுத்துக் கொண்டார்கள் என்கிறார். ஏழைகளை ஒடுக்கி அவர்களிடத்திலே பிடுங்க அவர்கள் எவ்வளவு தூரம் வாஞ்சியுடையவர்களாக இருந்தார்கள் பார்த்தீர்களா? இப்பொழுது மீகா 2 அதிகாரம் 9 வசனத்தை பாருங்கள், என் ஜனத்தின் ஸ்திரீகளை அவர்களுடைய சௌக்கியமான வீடுகளிலிருந்து துரத்திவிட்டீர்கள். அவர்களுடைய குழந்தைகளுக்கு இருந்த என் அலங்காரத்தை என்றைக்கும் இல்லாதபடிக்கு பறித்துக் கொண்டீர்கள். அருமையானவர்களே, இது இஸ்ரவேல் மக்களிடையே பாதுகாப்பற்ற விதவைகள் தங்களுடைய கணவரிடத்திலிருந்து பெற்ற வீடுகளிலிருந்து துரத்திவிடப்பட்டதை குறிக்கிறது. அவருடைய குழந்தைகளுக்கு இருந்த என் அலங்காரத்தை என்றைக்கும் இல்லாதபடிக்கு பறித்துக் கொண்டீர்கள். சிறு குழந்தைகள் கூட தேவன் கொடுத்த காரியங்களிலிருந்து நன்மைகளை இழந்து போனார்கள். ஆகவே அவர்கள் எதிர்ப்பான மனநிலையிலே வளர்ந்தார்கள். இன்றைய நாட்களிலும் கூட இளைஞர்கள் பெற்றோர்களுக்கு எதிராக செயல்பட காரணம் நாம் அவர்கள் காரியங்களிலே விருப்பமற்று இருக்கிறதை அசைப்பதற்காகவே தேவனால் அனுமதிக்கப்படுகிறது என்று கருதுகிறேன். இப்பொழுது மீகா 2 அதிகாரம் 10 வசனத்தை பாருங்கள், எழுந்திருந்து போங்கள், இது நீங்கள் இளைப்பாறும் இடம் அல்ல, இது தீட்டுப்பட்டது, இது உங்களை நாசப்படுத்தும், அந்த நாசம் மிகவும் கொடியதாய் இருக்கும். பிரியமானவர்களே, அவர்கள் தங்களுடைய பிரச்சனையை தாங்களே தீர்த்துக் கொள்ள முயற்சித்தார்கள். அது மட்டுமல்ல, தேவனோடு சமாதானமான நிலைமையை கொள்ளாமலேயே இளைப்பாறுதலை அனுபவிக்க விரும்பினார்கள். இது தீட்டுப்பட்டது, இது உங்களை நாசப்படுத்தும், அந்த நாசம் மிகவும் கொடியதாயிருக்கும். ஆம் அருமையானவர்களே, அவருடைய பாவத்தின் தீட்டினாலும் அவருடைய ஈவு இரக்கமற்ற ஒடுக்குதலினாலும் அந்த தேசம் அவர்களை அங்கிருந்து துரத்திவிட்டது. இப்பொழுது மிகா 2 அதிகாரம் 11 வசனத்தை வாசிக்கிறேன், மனம் போகிற போக்கின்படி போய் அபத்தமானதை உரைக்கிற ஒருவன் திராட்சரசத்தையும் மதுபானத்தையும் குறித்து நான் உனக்கு பிரசங்கிப்பேன் என்றால் அவனே இந்த ஜனத்திற்கு ஏற்ற பிரசங்கியாயிருப்பான். இது ஒரு கடிந்து கொள்ளும் சுடு சொல்லாகும். தேவன் சொல்கிறார், உங்களுடைய பாவத்தை கண்டுகொள்ளாமல் போகின்ற தீர்க்க தரிசிகளை நீங்கள் விரும்புகிறீர்கள். அருமையானவர்களே, இன்றும் கூட அநேகர் இவ்வாறுதான் காணப்படுகிறார்கள். குடிப்பழக்கம் தவறு என்று பிரசங்கிமார்கள், ஊழியர்கள் சொல்லக்கூடாது என்று அவர்கள் நினைக்கிறார்கள். சில குடும்பத்தினர் ஒன்றாக அமர்ந்து மது அருந்துவதை ஒரு நாகரீக செயலாக கருதுகிறார்கள். நாம் இப்பொழுது நவீன காலத்திலே வாழ்கிறோம். ஆகவே கலாச்சாரத்திற்கு ஏற்றபடி வாழ வேண்டும் என்பது அவர்களின் கருத்து. மட்டுமல்ல, நாம் இப்பொழுது மோசேயின் பிரமாணத்திற்கு கீழானவர்கள் அல்ல, நாம் இவற்றையெல்லாம் செய்யலாம் என்றும் சொல்லுகிறார்கள். இன்று நாம் கிருபையின் காலத்தில் இருப்பது உண்மைதான் பிரியமானவர்களே. ஆனாலும் தேவனுடைய கற்பனைகளை ஆவியானவரின் உதவியோடு கைக்கொள்ள வேண்டியதுதான் அவசியம். நீங்கள் தேவனை உண்மையாகவே நேசிப்பீர்கள் என்றால் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வீர்கள். அவர் மது பழக்கத்தை கண்டனம் பண்ணுகிறார். அது அவருக்கு பிரியமான காரியம் அல்ல. மீகாவின் நாட்களிலே இருந்த கள்ள தீர்க்க தரிசிகள் குடிப்பழக்கத்தையும் மற்ற பாவங்களையும் கண்டனம் பண்ணவில்லை. அவர்களே பெயர் பெற்ற பிரசங்கிமார்களாக காணப்பட்டார்கள். மக்கள் எதை கேட்க விரும்பினார்களோ அதைத்தான் அவர்களும் சொல்ல விரும்பினார்கள். ஆம் அருமையானவர்களே, இன்றைய நாட்களிலேயும் இப்படிப்பட்ட நிலைமையே காணப்படுகிறது. மக்கள் விரும்புவதையே பிரசங்கிமார்கள் பேச விரும்புகிறார்கள். பாவத்தை கண்டித்து உணர்த்தும் செய்திகள் எங்கே? நரகத்தை சுட்டிக்காட்டி எச்சரிக்கும் பிரசங்கங்கள் எங்கே? நீங்கள் போகிற வழி சரியில்லை என்று சொல்லக்கூடிய பிரசங்கங்கள் எங்கே? இப்படிப்பட்ட பிரசங்கங்களை நீங்கள் கேட்டு எவ்வளவு மாதங்கள் ஆகியிருக்கும் என்று சற்றே எண்ணி பாருங்கள். நீங்கள் எந்த வழியிலே சென்றாலும் பரவாயில்லை, ஆனால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்ற அர்த்தத்திலேயே இன்றைக்கு அநேக செய்திகள் வெளிவருகின்றன. சரி, பிரசங்கத்திலே எவையெல்லாம் காணப்பட வேண்டும் தெரியுமா? உபதேசம் இருக்க வேண்டும், கடிந்து கொள்ளுதல் இருக்க வேண்டும், சீர்திருத்தல் இருக்க வேண்டும், நீதியை படிப்பித்தல் போன்றவை இருக்க வேண்டும். இதை 2 தீமோத்தேயு 3:17 நாம் பார்க்கிறோம். வேதவாக்கியம் அதற்காகவே தேவனுடைய ஆவியினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஆகவே நாமும் மற்றவர்களுக்கு வேதவசனத்தை கொடுக்கும்பொழுது இந்த அம்சங்கள் பெரும்பாலும் அடங்கியிருக்கிறதா என்று கவனிக்க வேண்டியது அவசியம். ஏனென்றால் பைத்தியமாக தோன்றுகிற செய்தியினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. இதைத்தான் 1 கொரிந்தியர் 21:21 நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, நாம் இப்படிப்பட்ட பிரசங்கங்களையே கேட்க விரும்ப வேண்டும். நாம் இந்த ஆலோசனைகளை கேட்டு நம்மை சீர்படுத்திக் கொண்டால் தேவனுடைய ஆசீர்வாதம் தானாகவே நம்மை தேடி வரும். செய்தியாளர்கள் ஆசீர்வதிப்பார் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டிய அவசியமில்லை. அருமையானவர்களே, மீகாவின் நாட்களிலே கள்ள தீர்க்க தரிசிகளுக்கு பிரசங்கிமார்களுக்கு செவி சாய்த்தே ஜனங்கள் பாவத்திலே பெருகி பின்னர் சிறைப்பட்டு போனார்கள். நாம் கூட இப்படிப்பட்ட செய்திகளுக்கு செவி சாய்த்து தேவனுடைய நியாய தீர்ப்புக்குள்ளே செல்லும் நிலை வேண்டாம். வேதத்தை அப்படியே பிரசங்கிக்கும் செய்தியாளர்களுக்கு செவி சாய்க்க தீர்மானம் செய்வோமா?
இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே எங்களுக்கு மிஸ் கால் கொடுப்பீங்களா? அவளோடு காத்திருக்கிறோம். இந்த வாரம் பரிசு வெல்லும் நேயர் நீங்களா கூட இருக்கலாமே. மிஸ் கால் கொடுக்கக்கூடிய போன் நம்பரை குறிச்சுக்கிடுங்க. 0444-908-12-25. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு.
நீங்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444-908-12-21, 0444-908-1221.
எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. உன் தேவனாகிய கர்த்தர் பூமியிலுள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். உபாகமம் 28:1 பின்பாகம்.